அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் பழிவாங்கப்படும் நிகழ்வுகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று பாப்பரசர் பிரான்சிஸ் கூறியிருப்பது குறித்த செய்திகள்.
Imploriamo il dono della pace per la Nigeria, per il Sud Sudan.
தமிழக அரசு அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். இலங்கையில் கணினியை வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையில் 22% உயர்ந்திருப்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
பொறுக்கு பின்னான காலப்பகுதியில் அரசாங்கம் கணினி இறக்குமதிக்கு வரியை 10% குறைத்திருந்தது. இந்தியா போன்ற சில பெரிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இலங்கையில் தொலைபேசி பாவனை, குறிப்பாக மொபைல் தொலைபேசி பாவனை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது.
நிறைவாக பொலிவிழக்கும் பொன்னி நதி தொடரின் 5வது பாகம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
தேவாலயங்களில் ஈஸ்டர் தின ஆராதனைகளில் ஈடுபடும் கென்னிய கிறிஸ்தவர்கள் கடந்த வியாழக்கிழமை கரிசா பல்கலைக்கழகத்தில் கொல்லப்பட்ட மாணவர்களுக்கான அஞ்சலி பிரார்த்தனைகளை நடத்தினார்கள். பல தேவாலயங்களில் வழிபாட்டின் போது ஆயுதம் தரித்த காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். அல் ஷபாப் தீவிரவாதிகளால் முஸ்லிம் அல்லாதவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டு கொல்லப்பட்ட 148 பேருக்கு அந்த திருப்பலிகள் அர்ப்பணிக்கப்பட்டன. ஒரு தாக்குதலாளி நாட்டின் வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு சிவில் சேவை அதிகாரியின் மகன் என்று உள்துறை அமைச்சு கூறுகிறது. தாக்குதல் நடந்தபோது தனது மகனை காணவில்லை என்று அவரது தந்தை முறைப்பாடு செய்திருந்ததாக அமைச்சு கூறுகிறது.
கென்யாவில் கடந்த வாரம் கொல்லப்பட்ட மாணவர்களுக்காக பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் பகிரங்கமாக பிரார்த்தனை செய்தார். வத்திக்கானில் புனித பீட்டர் சதுக்கத்தில் பாரம்பரிய ஈஸ்டர் செய்தியை வெளியிட்ட பாப்பரசர் பிரான்சிஸ், உலகெங்கும் பல தலைவர்கள் நடந்த கிறிஸ்தவர்கள் பழிவாங்கப்படும் நிகழ்வுகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். மத்திய கிழக்கிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் நடக்கின்ற மோதல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று கோரிய அவர், உலகின் 102 கோடி கிறிஸ்தவர்களின் ஆன்மீக தலைவரான பாப்பரசர், உருவாகியிருக்கின்ற ஈரானின் அணுத்திட்டம் குறித்த ஒப்பந்தம் உலகை மேலும் பாதுகாப்பானதாக மாற்றும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். தனது உரைக்கு முன்னதாக சதுக்கத்துக்குள் நுழைந்த பாப்பரசர் அங்கு மோசமான காலநிலையையும் பொருட்படுத்தாது காத்திருந்த மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்.
பிரான்சில் இருக்கும் மசூதிகளின் எண்ணிக்கையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் முஸ்லிம் மத தலைவர் ஒருவர் கூறியுள்ளார். பிரான்சின் இஸ்லாமிய சமூகத்தின் தேவைகளுக்கு பிரான்சில் தற்போது இருக்கும் 2200 மசூதிகள் போதுமானவையாக இல்லை என்று பிரெஞ்சு முஸ்லிம் கவுன்சிலின் தலைவரும் பாரிஸ் மசூதிகளின் தலைவருமான தலீல் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அமைப்புகளின் பிரெஞ்சு கூட்டமைப்பின் ஆண்டு விழாவில் பேசும்போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிடுகிறார். பிரான்சில் தற்போது 50 முதல் 60 லட்சம் முஸ்லிம்கள் இருப்பதாக பிரான்ஸ் அரசின் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன.
ஜெர்மனிய வான் பாதுகாப்பு ஒழுங்குபடுத்தினர்களின் செயற்பாடு குறித்து ஐரோப்பிய விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு நீண்ட நாட்களாக கவலை கொண்டிருந்ததாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. பல தடவைகள் வான் பாதுகாப்பு விதிகளை உறுதிப்படுத்தாமல் இருந்த பல சந்தர்ப்பங்கள் குறித்து ஜெர்மனி ஒழுங்குபடுத்தினர்களை தாம் எச்சரித்திருந்ததாக ஐரோப்பிய விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் உறுதி செய்திருக்கின்றார். விமானங்கள் மற்றும் அதன் சிப்பந்திகள் குறித்து சோதனைகளை செய்யும் வல்லமையை மட்டுப்படுத்துகின்ற பணியாளர் போதாமை போன்ற பிரச்சினைகளை சரி செய்யுமாறு ஜெர்மனிய விமான போக்குவரத்து அமைப்பை தாம் கடந்த நவம்பரில் கேட்டிருந்ததாக ஐரோப்பிய அமைப்பு கூறியிருக்கின்றது. 2 வாரங்களுக்கு முன்னதாக ஜெர்மனிய விமான நிறுவனமான ஜெர்மன் விங்ஸ் விமானம் ஒன்றின் துணை விமானி விமானத்தை வேண்டுமென்றே மலையில் மோதி 140 அதிகமான பயணிகளை கொன்றிருந்தார்.
சிரிய தலைநகர் டமஸ்கஸின் உல்லாயிமுக் நகரில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற இடமளிக்கும் வகையில் அங்கு தொடரும் வன்முறைகளை நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த நகரில் ஒரு பலஸ்தீனிய அகதி முகாம் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரதேசத்தின் பெரும்பகுதி பலஸ்தீன போராளிகளுடன் போராடி வரும் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
அணுவின் நுண்துகள்களை அதிவேகத்தில் முடுக்கிவிட்டு அவற்றை மோதச் செய்து பரிசோதிக்கின்ற உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த லார்ஜ் ஹாட்ரன் கொலைடர் ஆய்வுக்கூடம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெற்றிகரமாக செயற்பட தொடங்கியிருப்பதாக விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கொலைடர் இயந்திர கட்டமைப்பானது 2 கட்ட மேம்படுத்தலுக்கு பிறகு மீண்டும் செயற்பட துவங்கியிருக்கின்றது. இதன் இறுதிக்கட்ட செயற்பாடாக மண்ணுக்குள் கட்டப்பட்டிருக்கின்ற மிக நீண்ட சுரங்கத்தினுள் அணு நுண்துகள்களின் கற்றைகளை தாம் வெற்றிகரமாக ஏவ முடிந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சென் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் அணு ஆய்வுக்கான ஐரோப்பிய அமைப்பால் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. பேரண்டத்தின் பெருபகுதியாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாத புலம் சிலர் இதனை கருப்பு வஸ்து அழைக்கின்றார்கள். இதனால் ஆனது என்பதை இந்த ஆய்வுகள் மூலம் புரிந்து கொள்ள முடியும்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்று. உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் பழிவாங்கப்படும் நிகழ்வுகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் புனித பீட்டர் சதுக்கத்தில் இன்று நிகழ்த்திய உரையில் கூறியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தொகுத்து தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
தனது ஈஸ்டர் செய்தியில் சிரியா முதல் ஈராக் வரை அனைத்து பகுதிகளிலும் அமைதி வேண்டி பாப்பரசர் பிரான்சிஸ் பிரார்த்தித்திருக்கின்றார். அந்த இரண்டு நாடுகளிலும் மனிதநேயமற்ற வகையில் நடக்கும் பேரழிவுகளை தடுத்து நிறுத்துமாறு அவர் சர்வதேச சமூகத்தை கோரியிருக்கின்றார். யுக்ரைன், லிபியா, ஏமன், நைஜீரியா, சூடான் மற்றும் கொங்கோ ஆகிய இடங்களிலும் அமைதி தேவை என்று அவர் கூறியிருக்கின்றார். பல நாடுகளிலும் கிறிஸ்தவர்கள் பழிவாங்கப்படுவதாக தனது உரையில் அவர் இன்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். கென்யாவில் கரிசாவில் பல்கலைக்கழக மாணவர்கள் கொலை செய்யப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
Dal Signore risorto imploriamo il dono della pace per la Nigeria.
நைஜீரியா, தெற்கு சூடான், சூடானின் ஏனைய பகுதிகள், காங்கோ ஜனநாயக குடியரசு எங்கிலும் அமைதி தருமாறு ஆண்டவரை வேண்டுகின்றோம். அங்கு உயிர் நீத்தவர்களுக்காக நாம் தொடர்ந்து பிரார்த்திப்போம். கடந்த வியாழக்கிழமை கரிசாவில் உயிரிழந்த அனைத்து மாணவர்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திப்போம். கடத்தப்பட்டவர்கள், வீடுகளை இழந்த மக்கள் ஆகியோருக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் என்றார் பாப்பரசர். அதேவேளை கென்யாவில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இரண்டு சமூகத்தவர்களும் இன்று கொல்லப்பட்ட மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். கொல்லப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணும் பணிகள் பிணக்கிடங்குகளில் தொடர்ந்து நடக்கின்றன. உறவினர்கள் கூடி நின்று கேவி கேவி அழுதார்கள். கொல்லப்பட்டவர்களில் பலர் கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்துக்காக தேர்ந்தெடுத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர்களில் 54 பேர் பிணக்கிடங்குகளில் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கென்னிய செஞ்சிலுவை சங்கம் கூறுகின்றது. உயிர் தப்பிய 600 மாணவர்களும் 50 பணியாளர்களும் பஸ்களில் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். கென்னியாவெங்கிலும் இன்றைய ஈஸ்டர் வழிபாடுகளிலும் அவர்களுக்காக வேண்டப்பட்டது.
Have a moment of silence in remembrance of our students who died in Garissa. We remember their family members.
அவர்களது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று தேவாலயங்களில் பிரார்த்திக்கப்பட்டது. இதற்கிடையே அந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஒருவன் கென்னிய அரசாங்க அதிகாரியின் ஒருவரின் மகன் என்று தெரிய வந்திருக்கின்றது. அப்துல்ராஹிம் அப்துல்லாஹி என்று அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு சட்டம் படித்தவர் ஆவார். வடகிழக்கில் இருக்கின்ற மெண்டரா கவுண்டியின் தலைவராக அவரது தந்தை இருக்கின்றார். அல்சபாப் அமைப்பு கென்யாவுக்கு மிகவும் மோசமான அச்சுறுத்தலாக இருப்பதாக கென்னிய அதிபர் உஹுரு கென்யாட்டா சனிக்கிழமை என்று கூறியிருக்கின்றார். பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்று அவர் உறுதி பூண்டிருக்கின்றார்.
The Garissa attack is aimed at humanity, at the deep common bonds of our openness, respect for difference.
மனிதநேயத்தை, வெளிப்படைத்தன்மையுடனான எமது ஆழமான பிணைப்பை, வேறுபாடுகளுக்கான எமது மதிப்பை, உலக சமூகத்தை இலக்கு வைத்து கரிசா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கென்யாவில் இஸ்லாமிய ராஜ்யம் சாத்தியம் என்று நம்பவர்களுக்கு கென்னிய மக்களாகிய நாங்கள் கூறுவது, இறைமையும் ஜனநாயகம் உள்ள நாட்டிலேயே நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த உண்மை என்றும் மாறாது. எங்கள் பெற்றோர் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தவர்கள். எங்கள் வாழ்க்கை முறையை காப்பாற்ற நாம் அனைத்தையும் செய்வோம் என்றார் கென்னிய அதிபர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். தமிழக வேளாண் துறை பொறியியலாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் திருநெல்வேலி நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையில் திருநெல்வேலி மாவட்ட செயற்பொறியாளர் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி ஓடும் ரயிலின் முன் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கு தமிழக வேளாண்துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த அழுத்தமே காரணம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழக அரசின் வேளாண் பொறியியல் துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அமைச்சர் தரப்பு அளித்த அழுத்தமே இதற்கு காரணம் என்றும், அமைச்சரின் உதவியாளர்கள் அவரை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து தொந்தரவு செய்தனர் என்றும் அவர் அப்பொழுது குற்றம் சாட்டியிருந்தார். காங்கிரஸ் கட்சி தவிர பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் அமைச்சரை பதவி நீக்கம் செய்து விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருந்த நிலையில், அவரை அமைச்சர் பதவி மற்றும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் பதவிகளிலிருந்து ஜெயலலிதா முன்பு நீக்கியிருந்தார். இதன் தொடர் நிகழ்வாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரது இந்த கைது அவரை காப்பாற்றும் நோக்கிலானது என்று எதிர்க்கட்சிகள் சந்தேகம் எழுப்பியிருக்கின்றன. கிருஷ்ணமூர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று துவக்கத்திலிருந்து குரல் கொடுத்து வரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன், இவரது கைது நடவடிக்கை என்பது அவர் மீதான சிபிஐ விசாரணை தவிர்ப்பதற்கானதோ என்று சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். காரணம், இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் தொடர்பு பட்டிருப்பதால் இதில் தமிழக காவல்துறையின் விசாரணையில் நீதி கிடைக்காது என்றும், இந்த விவகாரத்தை மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்றும் தாம் ஏற்கனவே கோரி வந்திருப்பதை நினைவுபடுத்தியிருக்கும் இளங்கோவன், கிருஷ்ணமூர்த்தியை திடீரென்று கைது செய்திருப்பதன் மூலம் அவர் மீதான சிபிஐ விசாரணையை தடுக்க ஆளும் அதிமுக அரசு முயல்கிறதோ என்கிற சந்தேகம் எழுவதாகவும், எனவே இந்த வழக்கை தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு விட்டுவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழக அரசின் காவல்துறையின் விசாரணையின் இறுதியில் குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடும் என்றும், இதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமானால் சிபிஐ விசாரணை அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கைது ஒரு கண் துடைப்பே தவிர இதனால் பெரிய அளவில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டு விடாது என்று விமர்சித்திருக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், உண்மையில் இது அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை விட உயர்ந்த இடத்தில் இருந்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஊழல் மூலம் சேர்த்த பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்கிற உண்மைகள் எல்லாம் வெளிவர வேண்டுமானால் இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையில் கணினியை வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையில் 22% உயர்ந்திருக்கிறது என்று சமீபத்தில் புள்ளிவிவர திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட தகவல்கள் காட்டியிருக்கின்றன. இது தெற்காசியாவிலேயே அதிகமான ஒரு எண்ணிக்கை என்கிற வகையில் இந்த வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்று பொருளாதார நிபுணர் முத்துகிருஷ்ண சர்வானந்தன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
இதற்கு ஒரு சில காரணங்கள், கடந்த ஒரு 5 வருடங்கள் போருக்கு பின்னான காலப்பகுதியில் அரசாங்கம் கணனி இறக்குமதிக்கு வரியை மிக குறைவாக 10% குறைத்திருந்தது. ஏனெனில் கணனி பாவனையை அதிகரிக்கும் நோக்குடன், நாட்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு பரப்பும் நோக்குடன் கணனிகளை புதிய அல்லது பாவித்த கணனிகளை இறக்குமதி செய்யும் வரி வீதத்தை குறைக்கும் நோக்கம் இருந்தது. இரண்டாவதாக, இந்தியா போன்ற வேறு சில பெரிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இலங்கையில் தொலைபேசி பெனிட்ரேஷன், அதாவது தொலைபேசி நாடலாகிய ரீதியில் தொலைபேசி பாவனை, குறிப்பாக மொபைல் தொலைபேசி பாவனை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அதுவும் ஒரு காரணம் என்று கணனியை மூலம் இணையத்துடன் தொடர்பு கொண்டு மக்கள் தொடர்பாடுகளை தனது. இன்னும் ஒரு காரணம் என்றால், எமது இலங்கையின் சனத்தொகையில் ஒரு கணிசமான பகுதியினர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில், ஏனைய மலேசியா, சிங்கப்பூர், சைப்ரஸ் போன்ற நாடுகளில், அதை விட அகதிகளாகும் போரின் காரணம் நிமித்தமாக 25-30 வருடங்களாக அகதிகளாகவோ அல்லது குடிபெயர்ந்தோ மேற்கத்திய நாடுகளுக்கும் லட்சக்கணக்கான இலங்கையர்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே மொத்தமாக இலங்கையின் நிலவரத்தை பார்த்து கொண்டால் ஒரு நாட்டின் கணிசமான சனத்தொகையினர் குடும்பங்களில் ஓரளவு ஒரு சில உறுப்பினர்களாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஆகவே அவர்களுடன் தொடர்பாடல்களுக்கு இணையம் மூலமாக, ஸ்கைப் மூலமாக தொடர்பாடல்கள் கொள்வது மலிவாக இருப்பதனால், இதன் நிமித்தமும் மக்கள் கணினியை அல்லது தொலைத்தொடர்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.
கணினி வாங்குவது இந்த அரசாங்கத்தின் வரி குறைப்பால் சாத்தியமாகி இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஆனால் இலங்கையிலேயே இந்த கணினி உற்பத்தி என்பது இல்லாத நிலையில் அந்த மாதிரி உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தால் இன்னும் அந்த கணினியின் வசதி விலைகள் குறைந்து மேலும் கணினி வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகமாவதற்கும் இணையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகமாவதற்கும் வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இந்த புள்ளி விவர திணைக்களத்தில் வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்களில் கணினி பரம்பலை எடுத்து காட்டுகிறார்களே ஒழிய, அந்த வெவ்வேறு வீடுகளில் இருக்கும் குடும்பத்தினர் உபயோகிக்கும் கணனிகளின் அவை பாவித்த பழைய கணனிகளா அல்லது புது கணனிகள் என்ற தரவுகள் இல்லை.
கணினியை வைத்திருப்பவர்கள் எல்லாம் இணைய பயன்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லவும் முடியாது. அதை புள்ளிவர்கள் கூட அப்படித்தான் காட்டுகின்றன. எனவே இணைய பயன்பாடு அதிகரிக்க வேண்டும் என்றால் இணைய அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்பது இந்த டெலிகாம் தொலைத்தொடர்பு கட்டமைப்பு, டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் போடுவது போன்ற விஷயங்கள். அதிலும் வந்து அவை எந்த அளவு நம்பகத்தன்மையுடன் அவை செயல்படுகின்றன என்பதும் இருக்கின்றது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதா, குவாலிட்டி இருக்கிறதா என்பது. அந்த வகையில் பார்த்தால் இணைய பயன்பாட்டுக்கு தேவையான இந்த தொலைத்தொடர்பு வளர்ச்சி என்பது இருக்கிறதா இலங்கையில்?
ஆம், எனக்கு தெரிந்த அளவில் இந்த துறை சார்ந்தவர்களில் எனக்கு தெரிவித்த தகவலின்படி இலங்கையின் இணைய தொடர்பு இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் தராதரம் மிகவும் ஏனைய தென்னாசிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் ஒரு சில தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் ஒப்பிடும் பொழுதும் கணிசமாக திறமையாக செயல்படத்தான் அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் கூட அரசாங்கம் இந்த தொலைபேசி இணைப்புகளுக்கோ இணைய இணைப்புகளுக்கோ அரசாங்கமும் ஒரு வரி விதிக்கின்றது. இதில் கூட வரி சலுகைகளை அரசாங்கம் கடந்த 2-3 வருடங்களாக வழங்கி வருகிறது. அதாவது தொலைபேசிக்கு 20% இணைப்புகளுக்கு 20% வரி அறவிடுகின்றது. அதே நேரம் இணையம் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு 10% தான் வரி விதிக்கின்றது. இதன் மூலம் அரசாங்கம் ஒரு இந்த கணினி பயன்பாட்டை இணைய பயன்பாட்டை அதிகரிக்கின்ற நோக்கத்துடன் ஊக்குவிக்கும் மூலமாக மக்களுக்கு இந்த வரி குறைந்த வரி விதிப்பை விதிக்கின்றது. ஸோ ஆகவே எனக்கு தெரிந்த மட்டில் இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் இங்கு நாடளாவிய ரீதியில் நன்றாகத்தான் இருக்கின்றது.
இலங்கையின் பொருளாதார நிபுணர் முத்துகிருஷ்ண சார்வானந்தன். இலங்கை நேயர்களே, இந்த கணினியின் பரவல் குறித்த உங்கள் கருத்துக்களை, உங்கள் அனுபவங்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை, சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த அறிவியல் செய்தி ஒன்று. மத்திய தரைக்கடலின் ஒரு பகுதியானது பிளாஸ்டிக் குப்பை வலயமாக மாறி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ஹெலன் பிரேக்ஸின் செய்திக்குறிப்பை தமிழ் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
மத்திய தரைக்கடலின் ஒரு பகுதியானது பிளாஸ்டிக் குப்பை வலயமாக மாறி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். 1000 டன் பிளாஸ்டிக் குப்பைகள் மத்திய தரைக்கடலின் மேற்பரப்பில் மிதப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. பிளாஸ்டிக் குப்பைகள், பைகள் மற்றும் பாட்டில்களை இவ்வாறு மிதப்பதாக அந்த ஆய்வு கூறுகிறது. இந்த அளவிற்கு பிளாஸ்டிக் கழிவுகள் பெருமளவில் ஒன்று திரண்டு உலக கடல் வளத்தின் ஒரு வீதத்திற்கும் குறைவான கடற்பிரதேசமான மத்திய தரைக்கடல் பகுதியை மிகப்பெரிய அளவில் மாசடைய செய்துள்ளதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த கடல் வளத்தில் வாழ்கின்ற மீன்கள், பறவைகள், ஆமைகள் மற்றும் திமிங்கலங்களின் வயிற்றிலிருந்தும் பிளாஸ்டிக் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக வட ஐரோப்பிய கரையோரங்களில் வளர்ந்த சிப்பி வகை உயிரினங்களின் வயிற்றிலும் மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய தரைக்கடலின் பௌதீக செழிப்பையும் அதன் பொருளாதாரம் சார்ந்த முக்கியத்துவத்தையும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கேள்விக்குறியாக்கியுள்ளதாக ஸ்பெயின் நாட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த அரை நூற்றாண்டாகவே பிளாஸ்டிக் பரவலாக பெருமளவில் பாவிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அது நிலத்தில் மட்டுமல்லாது கடல் வளத்தையும் மாசுபடுத்தும் ஒரு பெரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் மேலாண்மை யுக்திகளுக்கான அவசர தேவையும் எழுந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய பெருங்கடல், வட மற்றும் தென் அட்லாண்டிக் கடல், வட மற்றும் தென் பசிபிக் கடல் ஆகியவற்றிற்கு இடையே தொடர்ந்தும் நடக்கும் கடல் நீரோட்ட சுழற்சியில் எந்த அளவிற்கு இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்ந்திருக்கிறதோ அதற்கு சமாந்தரமான அளவிற்கு மத்திய தரைக் கடலிலும் பிளாஸ்டிக் குப்பைகள் குவிந்திருப்பதாக ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை பெருந்தொகையான பிளாஸ்டிக் குப்பைகள் வங்காள விரிகுடா, தென் சீனக்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடலில் இறக்கும் பேரண்ட்ஸ் கடலிலும் குவிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய தரைக்கடலில் உள்ள பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளில் 80% அதிகமானவை 5 மில்லிமீட்டருக்கும் சிறிய அளவிலானவை என சுட்டிக்காட்டியுள்ள இந்த ஆய்வறிக்கை, இந்த பிரதேசத்தில் குவிந்திருக்கும் இவ்வளவு பெரிய பிளாஸ்டிக் குப்பைகள் குறித்து ஆய்வாளர்கள் கரிசனை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
பிபிசியின் ஹெலன் பிரிக்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
புலிவிளக்கும் பொன்னி நதி, காவிரி சந்திக்கும் பிரச்சனைகளை ஆராயும் தொடர், 5ஆம் பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
திருச்சிக்கு மேற்கே உள்ளது மேலணை. இங்கிருந்துதான் வெள்ள காலத்தில் கொள்ளிடத்தில் நீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் மேல் பகுதியில் வரிசையாக நின்று கொண்டு வலையை வீசி மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றனர்.
வணக்கம், உங்கள் பேர்?
வினோத்.
வினோத், உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
எனக்கு 24.
சரி, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க மேலணையில் மீன் பிடிக்க?
நான் காத்தால 5 மணிக்கு வந்தேன். 5 மணிக்கும் 2 கிலோ பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான்.
மீன் குறைவாக இருக்க ஆற்றுல எப்படி இருக்கு?
இல்லை, முன்னாடிலாம் வந்து காத்தால வந்தோம்னா இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்போம், ஒரு 10 கிலோ 15 கிலோ பிடிச்சிட்டு. இப்போ இந்த ஒரு 3-4 வருஷமாக மீன் கம்மியாக தான் இருக்குது. இந்த சாயப்பட்டுற தண்ணி கரூரில் திறந்துறதுனால எல்லாம் கையெல்லாம் எல்லாம் புண்ணு வந்துடுது. அதனால் மீன் வலையும் பிடிக்க முடியல, மீனும் இல்லை, ஆற்றுல குறைவாக தான் இருக்குது இந்த டைம்.
உங்கள் பேரையா?
சேகர்.
இப்போ அதிகமாக என்ன மீன் வகை இருக்குது?
இப்போதைக்கு இருக்கிறது வந்து இந்த ஆற்றுல இருக்கிற அறிஞ்சா முடியாது, சேல் பிடிங்க. இப்போ வந்து இந்த ஹைப்ரிட்னு கவர்மெண்ட்டில் விட்டுறாங்களே, அந்த மாதிரி குஞ்சுங்க தான் வந்துருக்கு. மற்ற மீன் அந்த மீன் கிடையாது. ஆரம்ப காலத்தில் வந்து மீன் வந்து எல்லா மீனுமே இருந்துச்சு. ஆரம்பத்தில் கரம்பை, வாழை மீன், சேல்கண்டை, பவானி கண்டை, ரோக்கு, பவானி, கட்லா போல் இறால் எல்லா மீனுமே இருந்துச்சு.
இது என்ன ஆக்சுவலி என்ன பண்ணீங்க?
ஃபெரஸ் சம்மன் சொல்லிட்டு.
பவானி மற்றும் நொய்யல் ஆறுகள் கொண்டு சேர்க்கும் தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் நீரோட்டத்தின் காரணமாக திருச்சிக்கு வரும்போது குறைந்து விடுகிறது என்று காவிரி நீரை ஆய்வு செய்த திருச்சியின் பிஷப் ஹீபர் கல்லூரியின் ராகேஷ் சர்மா நம்மிடம் தெரிவித்தார்.
அப்புறம் அணை கட்டுன்னு சொல்லக்கூடிய மேலணை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல குட் குவாலிட்டியாக இருக்குது. கல்லணை அந்த ஏரியா பார்க்கும்போது, சிட்டிக்கு அவுட்டில் டவுன் ஸ்ட்ரீம்லாம் பார்க்கும்போது நீரோட தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து சிட்டிலேருந்து போகக்கூடிய கழிவு நீர்னால் தர குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்களோட யூரினரி, எக்ஸிரிட்டா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால மைக்ரோபியல் ஆக்ஷன், அதாவது பேத்தோஜெனிக் பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை டைரெக்டாக குடிக்க முடியாது.
காவிரியிலிருந்து பிரிந்து வருகின்ற உய்யகொண்டான் கால்வாய் திறந்தவெளி சாக்கடையாகவே காட்சியளிக்கிறது. இதுகுறித்து இந்து நாளிதழின் செய்தியாளர் ஜெய்சங்கர்.
சென்னையில் ஒரு இப்படி ஒரு கூவம் இருக்கோ அதே போல் இங்கே ஒரு உய்யகொண்டான் கால்வாய் இருக்குது. கால்வாய் வந்து சிட்டியில் நடு பக்கத்தில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த பக்கம் குடியிருக்கவங்களும் சரி, இந்த பக்கம் குடியிருக்கவங்களும் சரி, அந்த கால்வாய் மூலமாக தான் தங்களுடைய தினமும் யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகளை வந்து அதில் அனுப்புகிறாங்க. இது எல்லாமே காவிரியில் தான் கலக்குது. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னாக்கா அதை சுத்தமாக ட்ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து உண்டான நடவடிக்கையை வந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சால் தான் அது சரியாக வரும்.
திருச்சியினுள் காவேரி பூந்த பிறகு பல இடங்களில் சாக்கடை நீர் நதியில் கலக்கிறது. இதுகுறித்து உள்ளூர் ஆர்வலர் ராமகிருஷ்ணன்.
திருச்சிராப்பள்ளியுடைய வடக்கு பகுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25-50 கிலோமீட்டர் சுற்றில் உள்ள அத்தனை சாக்கடைகளும் இப்படியே வந்து கோட்டேஷனில் வந்து எல்லாம் இங்கே வந்து சேருது. உங்களுக்கு அரசாங்க ஊழியர்கள் வந்து பம்ப் பண்ணி அனுப்புறேங்கிறாங்க, எங்களுக்கு தெரியல. ஆனால் சாக்கடை தண்ணி தான் வருது இங்கே. உங்களுக்கு ஓயாமர் சுடுகாடு இருக்குது. இந்த திருச்சியில் உள்ள அத்தனை எரியூட்டல்களும் அங்கே தான் நடக்குது, அங்கே தான் குளிப்போம் நாங்கள். அந்த ஸ்மெல் எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் காவிரி புனிதம் என்று நினைக்கிறோம், அதை குளிக்கிறோம் நாங்கள்.
ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவரில்லை.
காவிரியில் இருக்கும் தீவான ஸ்ரீரங்கம் வைணவர்களால் பூலோக வைகுண்டம் என்று சுலாகித்து கொண்டாடப்படுகிறது.
காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் களை கண்ணம்மா அரங்கமானகருளானே.
2011 இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஜெயலலிதா போட்டியிட்டு வென்றார். புதிதாக கல்லூரிகளையும் கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் கொண்டு வந்தாலும் நீர் வளத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் ஏதும் இங்கே முன்னெடுக்கப்படவில்லை. திருச்சியில் இருக்கும் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை முழுமையாக சுத்திகரிக்கும் கட்டமைப்பு தம்மிடம் இல்லை என்கிறார் மாநகராட்சியின் முன்னாள் ஆணையர் VP தண்டபாணி.
திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 9,16,674 மக்கள் தொகை இருக்கிறாங்க. மாநகராட்சியில் மூன்றில் ஒரு பகுதி புதைவடிகால் திட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 350 கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து புதைவடிகால் சேகர கூடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாநகராட்சியினுடைய விடுபட்ட ஒரு 890 கிலோமீட்டர் பகுதிக்கு 1,010 கோடியில் திட்டம் விரிவாக்குவதற்காக அரசிடம் வந்து திட்டம் சமர்ப்பிவிட்டு அதற்கான அனுமதி ஏது நோக்கப்படுகிறது. திருச்சியில் உள்ள இந்த இருக்கக்கூடிய புதைவடிகால் திட்டங்கள்லாம் வந்து 2003-2006 கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி போச்சு அமைச்சு. நம்ம திட்டமிட்டதுக்கு மேலே கூடுதலாக வரக்கூடிய தண்ணி வந்து இந்த மாதிரி கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸ்க்ரீனிங் சேம்பர் இல்லை, 3 ஸ்க்ரீனிங் சேம்பர் இருக்குது. ஒன்று பிளாஸ்டிக் ரிமூவல், இன்னொன்று அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்.
திருச்சி நகருக்கு வெளியே இருக்கின்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். நகரின் பல பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்படும் கழிவுநீர் இங்கே பெரிய குளங்களில் தேக்கப்படுகிறது. 3 நாள் வரை சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட பிறகு நீர் ஓரளவு தெளிகிறது. ஆக்சிடேஷன் மூலமாக நீரின் தரம் உயர்கிறது. அப்படி தெளிந்த நீர் மீண்டும் காவேரியிலேயே விடப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த நீரை நேரடியாக விவசாயத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது. வெளிநாடுகளில் மலத்திலிருந்து கூட நீரை பிரித்து எடுக்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. ஆனால் புதிய தொழில்நுட்பங்களுக்கு அதிகம் செலவாகும் என்கிறார் மாநகராட்சியின் தலைமை பொறியாளர் சந்திரான்.
அதாவது இனிஷியலாக செலவு பண்ணிடலாம், மோயண்டம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ எம்எல்டிக்கு கிட்டத்தட்ட 1.25 crore கிட்ட செலவாகுது. வேறஸ் இங்கே இப்போ WSP-ல எடுத்துக்கிட்டால் 0 maintenance, ஒன்லி EB சார்ஜஸ் தான் எங்களுக்கு அதில் செலவு. மற்றபடி மெயின்டெனன்ஸ் அவ்வளோ அதிகம் செலவு இல்லை.
வேறு வார்த்தைகளில் சொல்லப்போனால் திருச்சி நகரில் ஒரு நாள் வெளியேற்றப்படும் கழிவுநீரை சுத்திகரிக்கவே 150 கோடி ரூபாய் செலவாகும். காவிரியில் குளிப்பது, துணி துவைப்பது, விலங்குகளை குளிப்பாற்றுவது போன்றவை தங்கு தடையின்றி நடக்கிறது. பல இடங்களில் ஆற்றின் கரைகள் திறந்தவெளி கழிப்பறையாக இருக்கின்றன. ஆற்றை தூய்மையாக வைக்க வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்கிறார் பிஷப் ஹீபர் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் கலாவதி.
ஆற்றங்கரைகளில் அங்கங்கே இருக்கிற இடத்துல குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த குப்பைகள் காற்றுனாலேயோ மழையினாலேயோ அடிச்சுட்டு வந்து காவேரிக்குள்ளே சேரும் பொழுது அதனாலேயும் வந்து அங்கங்கே உங்களுக்கு அதோட நீரோட தன்மை வந்து மாறிப்போகுது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அப்படியே ஒரு பக்கெட் நிறைய துணி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு சோப்பு கட்டியோடு வருவாங்க. அப்படியே அந்த துணியிலெல்லாம் வந்து தண்ணியில் நினச்சி நல்லா டிடர்ஜென்ட்டை போட்டு துவச்சி முடித்து அலசி எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற கட்டியும் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த இப்படி வந்திருக்கிற பேப்பரையும் அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தண்ணீரில் வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து நிறையா வருதுனால அதில் நிறைய விதமான பாசிகள் வருது. சில நேரங்களில் பாசிகளை நம்பி மீன்கள் வளர்கிற ஒரு நன்மையும் இருக்குது. சில நேரங்களில் இந்த பாசிகள்லேருந்து சில விதமான நச்சு பொருட்கள் உண்டாகும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த தண்ணீரை வந்து ஆடு மாடு குடித்தாலோ இல்லை வேறு மீன்களே வந்து தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தாலோ அதனால சில பிரச்சனைகள் வரும்.
சமூகத்தில் அதிகம் காணப்படும் சுயநலமே நதியை அழிப்பதாக கூறுகின்றார் தண்ணீர் என்ற அரசு சாரா அமைப்பை சார்ந்தவரும் கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியின் தமிழ் பேராசிரியருமான சதீஷ்குமார்.
காவிரியை ஒதுக்கிவிட்டு நீங்கள் தமிழகத்தினுடைய வரலாறு நீங்கள் இலக்கியங்களிலும் சரி இன்று வரையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுங்கிறது காவிரிக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அது தனி மனிதனுடைய கனிம வள நுகர்வை தாண்டி கழிவு நீர் கலப்பதை தாண்டி அது ஒவ்வொரு மாவட்டத்தையும் கடந்து வருவது என்பது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய காவிரிக்கே ஒரு மூச்சு திணறுகிறது தான் சொல்லலாம். ஒரு காலத்தில் எல்லாரும் போய் நீர் ஆதாரங்களை தேடி போனாங்க நீருக்காக. இன்றைக்கி யாரும் அப்படி நீருக்காக இப்போ கதவத்தை நீங்கள் மேலே 18வது மாடியில் இருந்தீங்கன்னா நீங்கள் பைப்பை தந்தீங்கன்னா தண்ணி வருது. அதனால் தண்ணியை யார் மாசுபடுத்தினாலும் அது எங்கே போனாலும் அது யாருக்கும் கவலை கிடையாது. நீர் ஆதாரம் எப்படி திறந்த வழியில் குப்பை கிடங்காகவோ அல்லது கழிவு நீர் மலம் தேங்கி கிடக்கிற கழிவு நீர் குட்டையாக மாறினாலும் யாருக்கும் கவலை கிடையாது.
திருச்சி நகரை தாண்டிய பிறகு காவிரி டெல்டா பகுதிக்குள் நுழைகிறது. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்ற பெயர் பெற்ற பழைய தஞ்சை மாவட்டத்திலும் காவிரி நதிக்கு பல தொல்லைகள் ஏற்படுகின்றன. இதுகுறித்து வரும் பகுதிகளில் பார்ப்போம்.
பொலிவிளக்கும் பொன்னி நதி 5ஆம் பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன்.
நேயர்களே, இந்த தொடரின் அனைத்து பகுதிகளும் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கேளுங்கள், கேட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
கென்யாவில் கடந்த வாரம் கொல்லப்பட்ட மாணவர்களுக்காக பாப்பரசர் பிரான்சிஸ் பகிரங்கமாக பிரார்த்தனை செய்தார். பிரான்சில் இருக்கும் மசூதிகளின் எண்ணிக்கையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 2 மடங்குகளாக அதிகரிக்க வேண்டுமென்று அந்த நாட்டின் முஸ்லீம் மத தலைவர் ஒருவர் கோரியுள்ளார். ஜெர்மனிய வான் பாதுகாப்பு ஒழுங்குபடுத்துபவர்களின் செயற்பாடு குறித்து ஐரோப்பிய விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு நீண்ட நாட்களாக கவலை கொண்டிருந்ததாக தற்போது தெரியவந்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.